நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகமலை ராமதேவார் அழகமலை ராமதேவா அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசிநந்தி தேவர் நற்றாள் காசிநந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூரடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேருலகம் உயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் கண்டு சைவ சித்தாந்த அடிப்படை அறிவை பெருக்குவதற்கும் அல்லது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் ஏதாவது கேள்விகள் வந்திருந்தால் அதற்கு விடை காணுவதற்கும் இந்த சத்சங்கத்தை நாங்கள் பாவிக்கின்றோம் ஞாயிற்றுக்கிழமை. அதன் வழியில் இன்று இரண்டு கேள்விகள் வந்திருக்கின்றன. அந்த இரண்டு கேள்விகளுக்கும் முடிந்தளவு இன்று பதில் காண்போம். முதலாவது கேள்வி ஒரு சாதகரிடமிருந்து, என்னை இப்போது என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்து கொண்டு வந்த விடயம்தான், ஆனால் இப்போது நான் இந்த கிரியா சாதகனாக இருக்கின்றேன், சாதனையை ஓரளவு முடிந்தளவு செய்கின்றேன், சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை கேட்கின்றேன், என்னை ஏன் ஐயா இந்த பயம் என்ற விடயம் பீடிக்கின்றது என்பது என்னுடைய கேள்வி. அதற்கு உலகியல் அளவில் எனக்கு பதில் உண்டு, இருப்பினும் வைராக்கியத்துடன் இருந்து இந்த பயத்தை வெல்லலாமா என்று முயல்கின்றேன், ஆனால் அது முடியவில்லை. ஆகவே எனக்கு இந்த பயத்தை என்னிடமிருந்து எடுப்பதற்குரிய விடயங்களை சொல்லுவீர்களா என்றது இந்த அன்பருடைய கேள்வி. அந்த அன்பர் அதை குறிப்பு தந்திருக்கின்றார், தன்னுடைய குடும்பமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், அல்லது தன்னுடைய எந்த நிலைகளிலும் இந்த பய உணர்ச்சி வருவதை எவ்வாறு தவிர்க்கலாம் என்பது இந்த அன்பருடைய கேள்வி. ஆகவே வாழ்க்கையில் எல்லோருக்கும் இந்த பயம் என்பது உண்டு, அதிலிருந்து எவ்வாறு வழிவரலாம் என்பது இந்த அன்பருடைய கேள்வி. அது உலகியலிலிருந்து தான் கூடுதலாக எங்களை பற்றி கொள்ளும் இந்த பயம் என்பது. அதற்கு பாபாஜி என்ன சொல்கின்றார் கிரியா யோகத்தில் என்று முதலாவதாக பார்ப்போம். அதாவது நாங்கள் இந்த இருமை உலகில் மயங்கி போய் இருக்கின்றோம் என்று பாபாஜி வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில் எங்களுக்கு இதற்குரிய பதில்கள் சிலவற்றை தருகின்றார். அதாவது நாங்கள் இருமையில் இருப்பதால் தான் இந்த பயத்தினால் பீடிக்கப்படுகின்றோம். அதைவிட எங்களுடைய கோழைத்தனத்தின் முன்னோடியாக இருப்பது இந்த பயம் என்றும் குறிப்பிடுகின்றார். அதைவிட வேறு என்ன பாபாஜி சொல்கின்றார், துயரத்தின் மனைவி பயம் என்று சொல்கின்றார். நாங்கள் துயரப்படும் போதுதான் இந்த பயம் எங்களை ஆட்கொள்கின்றது, ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருப்பது போல என்று அதற்கு உபமானம் தருகின்றார். அதை விட என்ன சொல்கின்றார் என்றால், நாங்கள் அகந்தையில் பிறந்தது இந்த பயம், மூட நம்பிக்கையில் வளர்ந்தது இந்த பயம் என்று சொல்கின்றார் பாபாஜி, வாய்ஸ் ஆஃப் பாபாஜி. அதாவது எங்களுடைய ஆணவத்தினால், அகந்தையினால் இது பிறந்திருக்கின்றது இந்த பயம். இது மூட நம்பிக்கைகளால் வளர்கின்றது. அது அப்படி நடக்குமா இப்படி நடக்குமா என்று சிந்திப்பதால் அந்த பயம் வளர்கின்றது என்று பாபாஜி சொல்கின்றார். மற்றது இன்னொரு விடயத்தையும் சொல்கின்றார் வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில், பயம் மயக்கத்தை உண்டாக்கி எங்களை கீழே தள்ளி தனிமையில் வைத்திருக்கும் என்பதையும் சொல்கின்றார். ஆகவே இந்த இந்த 4-5 விடயங்களை வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில், பாபாஜி எங்களுக்கு இந்த பயம் என்றால் என்ன, பயத்திலிருந்து எவ்வாறு விடப்பட வேண்டும் என்பதை கொடுத்திருக்கின்றார். இதை நாங்கள் படித்திருக்கின்றோம். ஆனால் இந்த அன்பருடைய கேள்விக்கு இதில் இருந்து நாங்கள் தொடங்குவோம். இந்த 4-5 விடயங்களும் இந்த அன்பர் சாதகருக்கு பயம் வரும்போது நடக்கின்றது. எல்லோருக்கும் அது நடக்கும். ஆகவே பாபாஜியின் முதலாவது விடையான இருமையில் இருந்து இருப்பதால் இந்த பயம் நடக்கின்றது என்று சொல்கின்றார் ஆன்மீகத்தை பொறுத்தவரையில். அதற்கு சைவ சித்தாந்தம் என்ன பதில் கொடுக்கின்றது? இருமையில் இருந்து ஒருமைக்கு வருவதென்று சொல்வதென்றால் எங்களால் முடியாத விடயம். ஏனென்றால் இந்த உலகமே இருமையாகத்தான் எங்களுக்கு தனுகரண பூவன பூவங்களால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண் பெண், பகல் இரவு, நல்லது கெட்டது, எல்லாமே இருமை. அதன் வழிதான் நாங்கள் வாழ்கின்றோம். ஆனால் அதிலிருந்து விலத்துவதென்றால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு விடயத்தை சிறிது சிறிதாக எங்களுக்குள் கொண்டு வர வேண்டும். அந்த விடயம் என்ன? மீண்டும் இறுதி கருத்துக்கே வருகின்றோம். இறைவன்தான் எல்லாம் செய்கின்றான் என்ற நிலையை நாங்கள் நோக்கி போகாவிட்டால் இந்த பயத்திலிருந்து நாங்கள் விடுபட முடியாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் இரட்டையாக பார்க்கின்றோம். நல்லதை செய்கின்றோம் என்று செய்கின்றோம், தீமை வருகின்றது. அதிலும் தீமையாக செய்ய வேண்டும் என்று நினைச்சு செய்கின்றோம், சில நேரம் அந்த தீமையிலிருந்து ஒரு நன்மையும் வருகின்றது. உங்களுடைய வினையை நீங்கள் கழிக்கின்றிருக்கிறீர்கள், அந்த கழிப்பதால் அது ஒரு நன்மையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே எல்லாவற்றிலும் இரட்டை. ஆனால் இந்த இரட்டையிலிருந்து ஒருமையை நோக்கி வருவதென்றால், என்றால் ஒரு விடயம்தான் என்பதை நோக்கி வருவதென்றால் அதற்குரிய வழி இறை பணி என்று இறுதியாக படித்திருக்கின்றோம். இறைவன்தான் எல்லாம் செய்கின்றான் என்று நினைத்தால்தான் அதில் ஒற்றுமை வரும். ஏனென்றால் நாங்கள் இதை சைவ சித்தாந்த பேராசிரியர் அழகாக சொல்லுவார், இந்த இரட்டையில் நாங்கள் வாழ்வதால் இரட்டைக்கு நாங்கள் அர்த்தம் கண்டுபிடிக்கின்றோம். ஓகே, இருள் இருக்கின்றது, ஆகவே எங்களுக்கு ஒளி தேவை. ஒளி வந்தால்தான் இருள் அகலும். ஆனால் இருளும் ஒளியும் ஒன்று என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. இருள் இல்லாத இடத்தைத்தான் ஒளி கொடுக்கின்றதே தவிர ஒளி இல்லை இருள் இல்லை என்பதல்ல. ஒளி எப்பவும் உண்டு, அது இருளாகவும் வருகின்றது அந்த ஒளி அற்றுப்போகும் நிலையில். ஆகவே இந்த இருமையை ஒருமையாக எல்லாம் இறைவன் செயல் என்று நீங்கள் ஒரு ஒரு சொல்லொன்றை ஆன்மீக விடயத்தை கேட்டு அதை முழுமையாக உணராமல் அந்த நிலைக்கு வரக்கூடாது என்று பேராசிரியர் சொல்லி, அந்த இருமையிலிருந்து ஒருமைக்கு நீங்கள் வர வேண்டுமென்றால் என்னத்தை நீங்கள் யோசிக்க வேண்டுமென்றால், இந்த இருள் ஒளி என்றதை எடுத்துக்கொள்வோம், அல்லது நல்லது கெட்டது என்றதை எடுத்துக்கொள்வோம். இதில் நாங்கள் இருக்கும் வித்தியாசத்தைத்தானாம் நடுகவும் நாங்கள் ஆன்மாக்கள் பார்க்கின்றோம் சாதாரண உலகியலில். ஓகே, இருள் என்றால் ஒளி என்பதும் ஒன்று உண்டு என்று பார்க்கின்றோம். அதை ஏன் மற்ற மாதிரி பார்க்கக்கூடாது என்று பேராசிரியர் சொல்கின்றார் இந்த விடயத்தில். அதாவது இந்த ரெண்டிலும் இருக்கிற வேற்றுமையைத்தான் நாங்கள் பார்த்து வாழ்ந்து கொண்டு போகின்றோமே தவிர, இந்த இரட்டைகளில் அதில் ஏதாவது ஒற்றுமை இருக்கின்றதா என்று பார்க்க வலிக்கிட்டோம் என்றால், நிச்சயமாக ஒரே ஒரு ஒருமை இருக்கின்றது இந்த இரட்டைகளில். அது என்ன? இந்த இரட்டையையும் இயக்குபவன் ஒருவனே இறைவன். அதுதான் பதில். ஆகவே அந்த மாதிரி நாங்கள் இவற்றை உணர்ந்தால்தான் இந்த இரட்டையிலிருந்து ஒற்றைக்கு நாங்கள் வரலாம். அப்படி வரும்போதுதான் எல்லாமே சிவமயம், எல்லாமே அவன்தான் என்று உணரும் போதுதான் நாங்கள் இந்த பயம், ஆணவம், மலம் எல்லாவற்றிலுமிருந்து ஒரு நேரத்தில் விடுபடுவதற்குரிய வழியை நாங்கள் பின்பற்றுவோம், அறிந்து கொண்டென்று பேராசிரியர் அழகாக சொல்கின்றார். நாங்கள் ஒருவரும் அந்த 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 மாதிரி சிந்திப்பதில்லை. நானே அவர் முதற்றன் சொல்லும் போது அதான் எனக்கு ஆரம்ப புள்ளியாக போட்டேன், சுழி போட்டேன். எவ்வளவு அழகான கருத்து! இருளும் ஒளியும் என்றால் ரெண்டும் வேறு என்றுதான் நாங்கள் அதை இரட்டையாக பார்த்து விட்டு விடுக்கின்றோம். பாவம் என்றால் புண்ணியம் இருக்கின்றது, அதை இரட்டையாக பார்த்து விட்டு முடிகின்றோம். ஆனால் இதில் ஏதாவது ஒருமையான விஷயம் இருக்கின்றதா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்ப்பதே இல்லை. ஏன்? எங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவுத்திறன் இல்லை. அதுக்காகத்தான் அருளாளர்கள் சொல்லுகின்றார்கள், எல்லா இடமும் ஒற்றுமை உண்டு, ஒருமை உண்டு இரட்டைக்கு. அதை நாங்கள் என்ன மாதிரி கண்டுபிடிக்க வேண்டுமென்றால், இந்த இரட்டையையும் இயக்குபவன் ஒருவனே, அந்த விடயத்தில் ஒருமை உண்டு. ஆகவே அதை ஒருமையாக பார்ப்போமாக இருந்தால்தான் இந்த துன்பங்கள், பயங்கள், மரணங்களில் இருந்து நாங்கள், அந்த மரண பயங்களில் இருந்து நாங்கள் விலத்தலாம். அப்படி விலத்த வேண்டுமென்றால் இறைப்பணி நிற்க வேண்டும் என்று முடிவாக சொல்லப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில். ஆகவே இப்படியான விடயங்கள் யாருக்கும், இந்த பயம் என்பது எல்லா இடமும் வரலாம். அது தொழிலாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், எல்லா இடமும் இருக்கின்றது. ஆகவே இந்த நான் எனது என்பதை விடும் வரைக்கும் இந்த பயம், உங்கள் மரணம் பயம், மரண பயம் எல்லாமே உங்களை விரட்டி அடிக்கும். ஏனென்றால் நான் செய்கின்றேன், நான் தான் தலைவன். ரைட், அது நடக்கவில்லை. நான் செய்யவும் இல்லை, நான் தான் தலைவனும் இல்லை. என்னை தலைவனாக வைத்திரு நான் தலைவன் என்று நினைக்கிற அளவுக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்றால், அந்த தலைவனே தலைவனாய் என்னை வைத்திருப்பவன் அவனே என்றதை யோசிக்க வேண்டுமே தவிர நான் தலைவன் என்று யோசிக்க கூடாது. அதே நேரம் ஒரு கஷ்டம் வரும்போது அந்த நேரத்தில் மாத்திரம் நாங்கள் கடவுளை அல்லது பாபாஜியை பிழை சொல்லுவோம். எனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துவிட்டது, நான் இந்த பாபாஜியை பின்பற்றுகின்றேன், இந்த அவர் வழி நிற்க வேண்டும் என்று விரும்புகின்றேன், அன்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன், அன்பாக இருந்தேன், நான் கவிழ்ந்தேன். ஆகவே இங்குதான் இந்த இரட்டையை ஒற்றையாக்க பார்க்க வேண்டும். ஏனென்றால் அதை நீங்கள் ஒத்துக்கொள்ளப் போவதில்லை. இருப்பினும் சைவ சித்தாந்தம் படித்த பின், அடிப்படை கருத்துக்கள் நாங்கள் படித்த பின், நாங்கள் அதை இறைவனை முன்வைத்து எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் என்ற சொல்லை நாங்கள் ஏற்க மறுக்கின்றோம், நினைப்பதில்லை. மறுக்கின்றோம் இல்லை, நினைப்பதில்லை. ஆனால் இந்த இரட்டைக்கு, இந்த இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு விடிவுண்டா? இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் யார் இதை செய்கின்றான் என்றதை நான் செய்கின்றேன் என்று எடுக்காது, எனதென்று எடுக்காது. அவன் சாச்சாத் பெரம்பொருளே இதை செய்கின்றான் என்று எடுத்து விட்டோம் என்றால் எங்களுடைய சித்தத்தில் எல்லாமே வெற்றி. ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு சித்தாந்தம், கிரியாயோகம், பாபாஜி எதை சொன்னார், அது எங்கிருந்து வந்தது? சிவயோகத்திலிருந்து வந்தது. அங்குதான் அடிப்படை கருத்தை அமைந்திருக்கின்றது என்று எல்லா இடத்திலும் இருந்து வந்த கருத்துக்களை முன்வைத்து, இவற்றிலிருந்து நாங்கள் எல்லோருமே விடுபடத்தான் வேண்டும். ரைட், அதற்கு சிறிது சிறிதாகத்தான் நாங்கள் முயற்சிக்கலாம். அதை இன்று கேட்டுவிட்டு நீங்கள் நாளையே உங்களை திருத்திக் கொள்ளப் போவதில்லை. உங்களுடைய பழக்க வழக்கங்கள் உடனடியாக திருத்தப்பட மாட்டாது. இருப்பினும் உண்மை பொருளை சித்தத்தில் பதித்தீர்கள் என்றால், என்றாவது ஒரு நாள் அல்லது என்றாவது ஒரு உடலில் நாங்கள் எல்லோரும் இதில் திருத்தம் பெறுவோம். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி, ஓம் சிவா. அடுத்த கேள்வி, நேற்று கேள்வி கேட்ட அன்பரிடம் இருந்து அவர் கொஞ்சம் ஆர்வமாகத்தான் இருக்கின்றார் சைவ சித்தாந்தத்தில். அவர் ஒரு கேள்வியை அடுத்ததாக வைத்தார். நேற்று நீங்கள் என்னுடைய கேள்விக்கு பதிலாக இந்த மூன்று இடங்களில் நாங்கள் உடலில் அகப்பூசையில் அகத்தில் நாங்கள் இறைவனை வழிபட வேண்டும், அதற்கு மூன்று இடங்கள் சொன்னீர்கள் ஐயா. ஒன்று இதயம், இதயத்தில் நாங்கள் பூசை செய்ய வேண்டும், அதை நான் அநாகத சக்கரம் என்று யோக முறையில் சொன்னேன். மணிபூரகம், அதாவது தொப்புளில் நாங்கள் அந்த சக்கரத்தில், மணிபூரக சக்கரத்தில் நாங்கள் யாகம், அதாவது அக்னியை சம்பந்தமான சக்கரம், அது யோகத்தில் அந்த இடத்தில் நாங்கள் யாகத்தை உணர வேண்டும். அதே நேரம் மேல் நோக்கி வரும்போது புருவ மத்தியில் தியானம் செய்ய வேண்டும் என்று அதை சுருக்கமாக சொல்லி பேராசிரியர் சொன்னதை முடித்தேன். இந்த அன்பர் என்னை விடுவதாக இல்லை. அதற்குரிய மேலதிக விளக்கம் பேராசிரியர் ஏதாவது சொல்லி இருப்பார், அதை தாருங்கள் என்று கேட்கின்றார். அது கொடுப்பது தவறில்லை, எனக்கு நான் பேராசிரியர் சொன்னதை அப்படியே உங்களுக்கு தர முயல்கின்றேன். அதற்குரிய மேலதிக விளக்கத்தை அந்த அகப்பூசை அந்த மூன்று இடத்திலும் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது என்பது, அது உங்களுக்கு முடிந்தளவு அதை எடுத்துக்கொள்ளுங்கள். இது சுருக்கம் சுகமான விடயம் அல்ல, ஏனென்றால் சைவ சித்தாந்த கருத்து ரைட் நிச்சயமாக அது எங்களுக்கு இந்த நிலையில் பெரிதும் உதவாது என்ற சொல் என்னவென்றால், நாங்கள் அந்த நிலையில் இன்னும் பக்குவத்தில் இல்லை. இருப்பினும் இந்த அன்பர் கேட்ட இடத்தில் நான் இல்லை தர முடியாது என்று சொல்வது அது சரியான விடயம் இல்லை என்று மனதில் தென்பட்டதால், பேராசிரியர் என்ன அந்த மூன்று விடயத்தை பற்றி சொன்னார் என்பதை முடிந்தளவு அதே சொல் தவறாது அதே போல் கொண்டாந்து விடுகின்றேன். இந்த மூன்று பூஜை இந்த மூன்று இடங்களில் நாங்கள் இந்த அகப்பூசையை செய்ய வேண்டும் என்பதற்கு பேராசிரியர் என்ன சொன்னார் என்றால், இந்த அகப்பூசையில் நாங்கள் எங்களுடைய பரம்பொருளை கொண்டு வர வேண்டும். அவரை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் சொல்லி இருக்கின்றது, அதை அவர் அழகாக விளங்கப்படுத்தினார். இரவு நான் மீண்டும் நேற்றிரவு ஒரு முறை அதை கேட்டேன். கேட்டு அதில் எனக்கு முடிந்தவற்றை உங்களுக்கு அதே போல் தந்திருக்கின்றேன். அதாவது இந்த இறைவனை என்ன மாதிரி எங்களுடைய உடலுக்குள் உருவகிக்கலாம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது என்றால், எல்லாம் எங்களுடைய 36 தத்துவங்களை வைத்துத்தான் அது உருவகிக்கப்படுகின்றது. முதலாவது ஏன் 36 தத்துவங்களை வைத்து உருவகிக்கப்படுகின்றது என்றால், அந்த தத்துவங்களில்தான் நாங்கள் வாழ்கின்றோம். அந்த தத்துவங்களை தந்ததே இறைவன். அதை என்ன மாதிரி உருவகிக்க வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது என்றால், அதாவது எங்களுடைய நாங்கள் யாகம் செய்யும் நாபி சக்கரம் என்று சொல்லுவோம், மணிபூரகத்தில் இருந்து அந்த உருவகம் துவங்க வேண்டும் என்று பேராசிரியர் சொல்கின்றார். அந்த சக்கரத்து அந்த நாபியிலிருந்து துவங்கும் போது அது மண் தத்துவத்திலிருந்து தொடங்குகின்றோம். அதாவது ஒரு தாமரையை இதய கமலம் என்று நீங்கள் அந்த சொல்லு கேள்விப்பட்டிருப்பீர்கள் எல்லோரும். அந்த இதய கமலத்தை நாங்கள் அகத்தில் உருவகித்து அந்த சிவனை நோக்கி நாங்கள் இறுதியாக தியானம் செய்வதுதான் இந்த அகப்பூசை என்பது சொல்கின்றார். அதை அந்த முறைப்படியே சொல்லிவிடுகின்றேன். அதாவது துவக்கம் தொப்புளில் அக்கினிக்குரியது, அங்கு மண் தத்துவத்தில் இருந்து தொடங்குகின்றது இந்த தாமரை இதழின் அடிப்பகுதி. தாமரை இதழ் நீங்கள் உருவகித்து பாருங்கள், அதற்கு ஒரு தண்டு இருக்கும், தண்டுக்கு மேலே வெளி இதழ் இருக்கும், உள்ளிதழ் இருக்கும், அதுக்குள்ளே கேசரங்கள் இருக்கும், கேசரத்துக்குள்ளே இன்னொரு ஒரு அதை ஒரு அதுக்கு ஒரு பெயர் சொல்கின்றார், அதை தருகின்றேன். அந்த நேரம் வரும்போது இன்னொரு பகுதி ஒன்று இருக்கும், அதற்குள் மொட்டு மாதிரி ரைட். அதற்கு மேலே நாங்கள் சக்தியையும் சிவனையும் உருவகிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். இனி தொடக்கத்திலிருந்து கொண்டு செல்கின்றேன் உங்களை. அது தொப்புளில் இருந்து தொடங்குகின்றது, அது மண் தத்துவத்தில் இருந்து அந்த தண்டின் அடி தொடங்குகின்றது. ஒரு குளத்தில் பார்த்தீர்கள் என்றாலும் தாமரை தண்டின் அடி சேற்றுக்குள் இருக்கும். அங்கு அந்த மண் தத்துவத்தில் இருந்து தொடங்கி அது இந்த கை விரல்கள் 8 கை விரல்கள் நீளத்திற்கு அந்த தண்டு உண்டு என்று சொல்கின்றார். கை விரல்கள் நீளம் என்று சொல்வது 4 விரல்கள், அதற்கு மேலே இன்னொரு 4 விரல்களை வைத்தீர்கள் என்றால் 8 விரல்கள். அந்த நிலையில் அந்த உருவகம் துவங்குகின்றது. தண்டின் நீளம் 8 கை விரல் இடைக்காடு என்று சொல்கின்றார் அதற்குரிய சொல்லு. ஆகவே அந்த தண்டை என்ன மாதிரி சைவ சித்தாந்தத்தில் உருவகிக்கின்றார் என்றால், மிச்சமாக இருக்கும் 23 தத்துவங்களாக, ஆன்ம தத்துவத்தில் 24 உண்டு. அதில் தொடக்கமாக மண் தத்துவத்தில் இருந்து அடித்தண்டு தொடங்குகின்றது. அந்த தண்டு வளருதென்றால் எங்களுடைய உருவகிப்பின்படி 23 தத்துவங்களுக்கு வரைக்கும் அந்த தண்டு உண்டு. அந்த தண்டு 23 தத்துவங்கள் கீழே இருக்கும் மன் தத்துவத்தையும் சேர்த்தால் ஆன்ம தத்துவத்தில் அது சொல்லப்படுகின்றது அந்த தண்டை. அதற்கு பின் தாமரைக்கு 8 இதழ்கள், வெளி இதழ்கள் உண்டென்று சொல்கின்றார். அந்த 8 வெளி இதழ்களையும் எதை எவ்வாறு சொல்கின்றார் என்றால், சைவ சித்தாந்தத்தில் அது எங்களுடைய 7 வித்யா தத்துவங்கள். வித்யா தத்துவங்களில் 7 தத்துவங்கள் இருக்கென்று படித்திருக்கின்றோம். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. இந்த 7 தத்துவங்கள் அதனுடன் சேர்த்து சிவ தத்துவத்தில் இறுதியாக இருக்கும் சுத்த வித்தை, அந்த சுத்த வித்தையில்தான் இந்த 7 தத்துவங்களும் அடக்கம். கீழிருந்து மேல் போகும் போது சுத்த வித்தையையும் சேர்த்து இருக்கும் இந்த 8 தத்துவங்களும் தான் தாமரையின் வெளி 8 இதழ்கள். அதற்குள்ளே 8 உள் இதழ்கள் இருக்கென்று சொல்கின்றார் தாமரைக்கு. அந்த உள் 8 உள் இதழ்களையும் 8 அச்சரங்களாக சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது. அச்சரங்கள் என்றால் எழுத்துக்கள். அதற்குரிய விளக்கம் அவர் சொல்லவில்லை, அந்த அச்சரங்கள் என்னவென்று அதை நேரடியாகவே சொல்கின்றார். அதற்குரிய விளக்கம் பின்னர் தரப்படும் என்று அவருடைய லெக்சர். அந்த 8 அச்சரங்கள் தான் தாமரையின் உள் 8 இதழ்கள். அந்த உள் 8 இதழ்களுக்கு அவர் போனவுடன் தத்துவங்களை வைத்து பாருங்கள். ஆன்ம தத்துவம் தண்டாக உருவாக்கப்பட்டது. அதற்கு மேலே இருக்கும் வித்யா தத்துவங்கள் 7, சுத்த வித்தை 1, 8 வெளி 8 இதழ்களாக உருவாக்கப்படுகின்றது. அதற்கு உள்ளே இருக்கும் 8 அச்சரங்களாக, எழுத்துக்களாக உருவாக்கப்படுகின்றது. ஆகவே இனி சிவ தத்துவத்தில் மீதியாக இருப்பது இன்னும் 2 தத்துவம், நாதம் பிந்துவை விட, ஓ சிவசக்தியை விட. அது ரெண்டும் மகேஸ்வரம், சதாசிவன். ஆகவே இந்த 8 அச்சரங்களுக்கு மேலாக இருப்பது இறைவனின் 2 தத்துவங்கள், மகேஸ்வர தத்துவம், சதாசிவ தத்துவம். நாங்கள் கீழிருந்து மேலாக போகின்றோம். இந்த 2ஐயும் 8-க்கு மேலே போட வேண்டும் என்று சொல்கின்றார் உருவகுப்பில். அதாவது கணிதம் படித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும், 8-க்கு மேல் 2 என்று சொல்வது 8² என்று சொல்லுவோம், 8-ன் வர்க்கம். ஆகவே 8 64. இந்த 64ஐயும் அவர் என்னவாரி சொல்லுகின்றார் என்றால், இந்த தாமரை உருவகிப்பில் கேசரங்கள், இது தாமரைக்கு உள்ள ஒரு விடயம். அதாவது இந்த 8 புற இதழ், 8 அக இதழ் முடைந்தவுடன் தாமரைக்குள் கேசரங்கள் என்று ஒரு விடயம் உண்டு. அது 64 ஆக அது தாமரையில் இயற்கையாகவே உள்ளது. அந்த 64 கேசரங்கள் என்று சொல்கின்றார். அந்த கேசரங்களை சைவ சித்தாந்தத்தில் முகூர்த்தங்கள் என்று சொல்லப்படுகின்றது. அந்த முகூர்த்தங்கள் எங்கிருந்து தொடங்குகின்றது என்றால், மகேஸ்வரத்திலிருந்து தொடங்குகின்றது என்கின்றார். மகேஸ்வர முகூர்த்தங்கள், ஏனென்றால் மகேஸ்வரத்தில் இருந்துதான் மகேஸ்வரன், அதுக்கு மேலாக சதாசிவன் இருக்கின்றது. ஆகவே மகேஸ்வர மூர்த்தங்கள் என்று இதற்கு பெயர் உண்டு என்று அவர் சொன்னதை அப்படியே சொல்கின்றேன். எனக்கு புரிந்தளவில் இந்த மகேஸ்வர மூர்த்தங்களாக இந்த 64 கேசரங்கள் உண்டு. அதை உருவகித்த பின் அதற்கு மேலேதான் அந்த மொட்டு என்று சொல்லும் ஒரு விடயம் ஒன்று, அதுதான் இறுதியாக இருக்கும் கூம்பு. ஆகவே தத்துவங்களை நீங்கள் அதற்கு மேலாக பார்ப்பீர்களாக இருந்தால், இந்த 64 கேசரங்கள் இருப்பது அந்த கேசரங்களையும் நீங்கள் விரித்து பார்த்தால் தாமரையில் உள்ளுக்குள் பொகுட்டு என்ற ஒரு சொல்லை பாவித்திருக்கின்றார், அல்லது மொட்டென்று சொல்லுவாராம். அந்த கேசரங்களையும் விரித்து பார்க்கும்போது, இதை நீங்கள் தாமரையை வேண்டி விரித்து பார்க்கலாம், எல்லோரும் விரித்து பார்க்கும்போது அதற்குள் ஒரு மொட்டு இருக்கின்றதாம். அந்த மொட்டை பிரித்து பார்த்தால் 51 விதைகள் இருக்கின்றது உள்ளுக்கு, வித்து என்று சொல்லுகின்றார். அந்த வித்துவுக்கு மேல் இறுதியாக இருக்கும் 2 தத்துவமாகிய சக்தியை உருவகித்து, அதற்கு மேலே சிறு சிவனை உருவகித்து, அதன் பின் உருவகித்த விடயத்தை நீங்கள் பூசை செய்து, அந்த பூசைக்கு பின் ஆக்ஷா சக்கரத்தில் தியானம் செய்ய வேண்டும் என்கின்றார். இதை சொல்லவே கஷ்டமாக இருக்கின்றது. ரைட், இறுதியில் என்ன சொல்கின்றார் என்றால், இந்த அகப்பூசையின் உச்சம் என்னவென்றால், இதை நீங்கள் இந்த முறையில், இறுதி முறையில் நீங்கள் சரியான முறையில் இதை செய்ய வேண்டும் என்றால், இதை நீங்கள் இந்த விடயத்தை உணர்ந்து, இந்த விடயத்தை நாங்கள் எல்லோரும் உணர வேண்டும். அதை என்ன மாதிரி உணர்றது என்றால், இந்த அகப்பூசைக்கு தேவையான பூக்கள் புறப்பூசையில் பாவிக்கும் பூக்கள் அல்லவா? ஆகவே இந்த அகப்பூசைக்கு நீங்கள் பாவிக்க வேண்டிய பூக்களை அவர் என்னவென்று சொல்கின்றார் என்றால், உங்களுடைய நிலை, அதாவது கொல்லாமை, ஐம்பொறியடக்கம், பொறுமை, இரக்கம், அறிவு, மெய், சிவம், அன்பு. இந்த எட்டு நிலைகளிலும் பூக்கள், எட்டு நிலைகளிலும் நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால், அந்த பூக்களால் அந்த சிவனை நீங்கள் அர்ச்சிக்க வேண்டும். அந்த அர்ச்சிப்பு கூட நீங்கள் ஞான நிலையில் இருக்கும் போது செய்ய வேண்டும் என்கின்றார். அதாவது ஜீவன் முக்தருடைய நிலைகள். ஆகவே இந்த அகப்பூசை சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டது, எங்களுடைய வழிமுறைகளின்படி, சித்தாந்த முறைப்படி, இறைவினை ஒப்பு, சத்னி பாதம், மலைப்பரிபாகம் அடைந்து அதில் தவழ்ந்து கொண்டிருக்கும் போதுதான் இந்த முழுமையான அகப்பூசை, நான் இப்போ பேராசிரியர் தந்த பூசை முறையில் இவற்றை நாங்கள் உருவகித்து அதை செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார். இந்த அன்பர் கேட்டபோது, நான் இதை சொல்லுவோமா விடுவோமா, இது பேராசிரியர் சொல்லி தந்ததுதான் என்று யோசித்தேன். நிச்சயமாக நான் அதுக்கு அந்த நிலையில் இல்லை, நிச்சயமாக இல்லை, ஒருவருமே இருக்க முடியாது இந்த வகுப்பில். ஏனென்றால் அது ஜீவன் முக்தர்களுக்குரிய நிலை கிட்டத்தட்ட. ஆகவே அந்த அகப்பூசையை அவ்வாறு தான் சைவ சித்தாந்தம் முழுமையாக சொல்லி தந்திருக்கின்றது. ஏனென்றால் இந்த நிலைக்கு நாங்கள் போவோம் முதல் நாங்கள் மலப்பரிபாகம், சத்தினிபாதம், மற்றது இருவினை ஒப்பு, மலப்பரிபாகம், சத்தினிபாதம் எல்லாம் அடைந்த நிலையில்தான் எங்களுக்கு இது கிடைக்கும். ஆகவே இந்த அன்பர் கேட்டபடியால் நான் அதை ஒளிவு மறைவின்றி பாபாஜி பரம்பொருளிடம் பாரத்தை போட்டு வித்யா குருவுக்கு நன்றி சொல்லி அவர் சொன்னதை அப்படியே இன்று ஒப்புவித்திருக்கின்றேன். இதற்கு கருத்துக்கள் ஒன்றுமே இல்லை. ஆகவே இந்த முறையில்தான் சைவ சித்தாந்தத்தில் அகப்பூசை சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் ஏதோ ஒரு உடலில், ஏதோ ஒரு புறப்பில் அந்த நிலையை அடையத்தான் போகின்றோம். ஆனால் இந்த நிலையில் நாங்கள் அங்கு இல்லை. ஆகவே நீங்கள் கேட்டதற்கு, அது இப்போது உங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுவோம் என்று யோசித்தேன். ஆனால் இன்று காலை தியானத்தின் போது அப்படி சொல்வது சரியில்லை, கேட்டதை அப்படியே சொல்லிவிடுவோம் என்று தந்துவிட்டேன். அவ்வளவுதான் என்னுடைய உது. இதற்கு நான் கருத்து சொல்லவோ, இதை பற்றி மேலும் இதை பற்றி விளக்கம் சொல்லவோ அடியேனால் முடியாது. எல்லோரும் இதை உள்வாங்குங்கள். உங்களுடைய நிலையில் நீங்கள் அதை பார்த்து கொண்டு போங்கள், இந்த கேள்விக்குரிய பதிலை. ஆனால் கிரியா யோகத்தில் அகப்பூசை உண்டு, அதை நாங்கள் செய்யலாம். ஏனென்றால் நாங்கள் உள்ளுக்குள் இருக்கும் சூட்சும உடல்களுக்கு இந்த பயிற்சிகளை செய்கின்றோம். நாங்கள் பாபாஜியை அகத்தில் கொண்டு வர வேண்டும், அகத்தில் வைத்து பாபாஜியை தியானிக்க வேண்டும். அந்த தியானங்களுக்கு எங்களுக்கு ஒவ்வொரு நாள் தியான முறைகளிலும், தீட்சை தியான முறைகளிலும் அந்த நிலையை அடைவதற்குரிய வழிவகைகள் தரப்பட்டிருக்கின்றது. அதன் வழி நின்று நாங்கள் பாபாஜியை அந்த மாதிரி உருவகித்து நாங்கள் அந்த நிலையில் நாங்கள் அந்த அகப்பூசையை செய்யலாம். நீங்கள் சாதனையை தொடர்ந்து செய்பவர்களாக இருந்தால், ஆகவே அதற்கு பாபாஜி வழி தந்திருக்கின்றார். ஆகவேதான் நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் தந்த உருவக நிலை, இதய கமல நிலை, எவ்வாறு அது உருவகிக்கப்படுகின்றது என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். அவர் தந்தது தெரியட்டும் என்பதற்காகத்தான் இங்கு அதே வழியில் சொன்னேன். அது இந்த 36 தத்துவங்களையும் வைத்துத்தான் அந்த உருவக அமைப்பு அமைந்திருக்கிறதை நான் அதை இரவு திரும்ப கேட்கும் போது மிகவும் அருமையாக இருந்தது. அது நாங்கள் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள், இந்த தத்துவங்களை படித்து கொண்டு போகும்போது தான் அதை மேலும் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இந்த சைவ சித்தாந்தத்தை முறையாக தொடர்ச்சியாக படித்து கொண்டு வரும்போது, ஆகவே இது எப்போதாவது உங்களுக்கு உதவும் உங்களுடைய சித்தத்தில் இருந்து. ஆகவே இதை கேளுங்கள், அது புரிந்தளவு உங்களுக்குள்ளேயே அதை பாவித்துக் கொள்ளுங்கள். ஆகவே நாங்கள் கிரியாயோகா முறைப்படி அகப்பூசை செய்ய வேண்டும், அந்தர்யாகம் செய்ய வேண்டும். அந்தர்யாகம் என்பதும் கிரியாயோகா சாதகர்களுடைய பயிற்சியில் ஒன்று. அது குழுவாக இருந்து, சாதகர் கூட்டமாக இருந்து செய்வதொன்று. எங்களுடைய சில சங்கங்களில் அதை செய்திருக்கின்றோம். ஆனால் எல்லோரும் அதில் பங்கு பெற்று இருக்க முடியாது. ஆனால் அதுவும் ஒரு நிலை, யோகத்தில் மேலே வளரும் போது. ஆகவே கிரியா யோகத்தில் அந்த நிலை உண்டு. நாங்கள் சத்குருவின் ஆசியுடன் அவருடைய பயிற்சி முறைகளை பின்பற்றி, வித்யா குரு யோகி ராமையா அவர்கள் சொல்லித்தந்த பயிற்சி முறையை பின்பற்றி, மற்ற குருக்கள் சொல்லித்தந்த பயிற்சி முறையை பின்பற்றி, இந்த விடயத்தை சைவ சித்தாந்தத்தில் சொல்லித்தரப்பட்ட இந்த மூன்று நிலைகளில் அகப்பூசை செய்யும் விடயத்தை யோக முறையில் நாங்கள் அதை இப்போது செய்வோம். அதன் வழி நிற்போம். பாபாஜி ஒரு நேரத்தில் எங்களை கொன்றே இறைவனின் பாதத்தில் ஒரு புறப்பில் நிற்பாட்டும் போது மற்ற விஷயங்கள் எங்களுக்கு நிச்சயமாக ஆன்ம பதிவில் இருந்து உதவும். அந்த நேரத்தில் அந்த வழிப்படி அதை உருவகித்து நாங்கள் தியானம் செய்வோம். நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம். இப்போது இந்த சத்சங்கத்தில் இறைவனையா கார்த்திகேயனையா இருக்கிறீர்கள். இறைவனையா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். முதலாவது கேள்விக்குரிய கருத்து மாத்திரம். இறைவனையா இருக்கிறீர்களா? அனைப்பில் இறைவனையா
ஓம் பாபாஜி நமோம்,
ஓம் கிரிய பாபாஜி நமோ,
பாபாஜி நமோம்,
ஓம் கிரிய பாபாஜி நமோ,
பாபாஜி நமோம், ஓம் 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 கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரி
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சங்கம்
ஓகே. அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. கார்த்திகேயன் ஐயா, நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். கார்த்திகேயன் ஐயா, ஒரு நிமிடம் பொறுங்கள். இறைவனையா மீண்டும் வந்துவிட்டார். இறைவனையா, உங்களால் பேச முடியுமா?
பேச முடியும்.
உங்களுடைய இணைப்பு
வேற என்னுடைய முடிஞ்ச
பின்னர் பேசலாம். இருக்கின்றீர்கள் மியூட்டில். மியூட்டில் இருந்து வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
வழக்கம்போல் பாபாஜியுடைய கருணையால மாணவர் கேட்ட கேள்விக்கும் அதை தாண்டி நல்ல ஒரு கருத்துகள் இந்த சத்தங்கள் மூலியமா நமக்கு நிறைய விஷயங்களை, ஒரு கேள்வியிலிருந்து பல விஷயங்களை நமக்கு பாபாஜி வகுத்து கொடுத்தார். ரொம்ப சிறப்பான ஒரு கருத்து. இந்த கருத்துல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன, ஆழமா அதுல சிந்திச்சு நீங்க அமைதியா பாத்தீங்கன்னா நிறைய பொருள் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் அதுல புதஞ்சிருக்கும். அதுல என்னன்னா, நான் எனதுன்னு இல்லாம ஆணவ சிந்தனை இல்லாம அடக்கமான சிந்தனையில பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு நீரோட்ட தெளிவு மாதிரி, அதை பேராசிரியர் அழகா சொல்றாரு, நீரோட்ட தெளிவு மாதிரி இருக்கும். அதை என்னுடைய நண்பர் ரொம்ப அழகா சொல்வாரு, சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கு நீ வந்து அர்த்தம் எல்லாம் எடுத்துட முடியாது, அதுக்கு அடங்கினா மட்டும்தான் நீனு அதுல கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு வெற்றி அடையலாம். அந்த கொஞ்சோண்டு வெற்றியே இந்த துறவிக்கு பெரிய கடல்ன்னு. அந்த கொஞ்சோண்டு அதுல அடங்கினா போதும், அதுவே இந்த துறவிக்கு பெரிய கடலை நீ தாண்டின மாதிரி. ஆனா விடாது, தாண்டா விடாது, தாண்டலாம். தாண்டிருக்காங்க அருளாளர்கள், தாண்டிருக்காங்க, அவங்கதான் நமக்கு தாண்டது. சொல்லி ரொம்ப சிறப்பா சொல்லுவார். அந்த வகையில பேராசிரியர் சொன்ன கருத்துக்கள்லாம் எல்லாத்தையும் உங்களுக்கு அழகா சார் எடுத்து சொன்னாங்க. பேராசிரியர் நல்ல ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்துடையவர். ஒரு ஆணவ மதத்தை ரொம்ப வந்து ஆராய்ந்து பேசக்கூடியவர். பல பேராசிரியரை பார்த்துருக்கேன். இந்த பேராசிரியர் வந்து ரொம்ப சிந்திச்சு பேசக்கூடியவர், கலந்து பேசக்கூடியவர், எதை பேசணுமோ அதை பேசக்கூடியவர். அதுலேருந்து நமக்கு பாபாஜி சில கருத்துக்களை நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு. இதை நீங்க கற்பனம் போல பற்றி அந்த சொற்களுக்கு முடிஞ்ச அளவு நீங்க சிந்திச்சு அடங்க நீங்க முயற்சி பண்ணுங்க. அது அருளா உங்களுக்கு திருப்தி பண்ணிக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த பிரேரணை நமக்கு எவ்வளவு கிடைக்குதோ கிடைக்கும். அதுக்கப்புறம் அவரே அதை செய்யும். காலம் எல்லாத்தையும் கரெக்டா செய்யும். அத போலதான் எல்லா விஷயமும் நமக்கு இப்பத்திக்கு நடந்து வந்துட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு நல்ல ஒரு கருத்துக்கள்லாம் வந்து சைவ சித்தாந்தம் மூலியமா இருக்குது, கிடைக்குது. இத வந்து கடல் தாண்டி இவ்வளவு பெரிய இடத்துல அங்க வந்து கிடைக்குதுன்னா உங்களுக்கு பெரிய பாக்கியசாலி. அதுதான் நான் சொல்லுவேன். நல்ல இடத்துல வந்து சிதம்பரம் நடராஜா கோயில் ஆயிரங்கால மண்டபத்துல சொல்றேன். ஏன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு பேச்சு எனக்கு மாறணும்னா என்ன பொண்ணு போட்டா கூட வராது. அந்த ஒரு உங்க மேல உள்ள அன்புல நீங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற ஒரு போராமையில சொல்லல. எனக்கும் வந்து இவ்வளவு காலம் கட்டுதானே கிடைச்சிது இந்த தமிழ்நாட்டுல இருந்து. உங்களுக்கு எல்லாம் அங்க இருந்து கிடைச்சது எனக்கு போராம கிடையாது. அது காலம் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு இருக்குது. அத போல நாளைக்கு ஒரு நல்ல சிறப்பான நாளைக்கு தில்லை நடராஜ பெருமானுக்கு நாளைக்கு மகா அபிஷேகம். ஆயிரங்கால் மண்டபத்துக்கு எடுத்தாப்புல யாகசால வந்து மகா அபிஷேகம், 6 அபிஷேகத்துல அபிஷேகம். அதோட மட்டும் இல்ல நம்மளுடைய சைவ சித்தாந்தத்துல உள்ளதுல திருமுறையை கண்டு எடுத்த நம்பியாண்டார் நம்பி வழிபட்ட கொல்லாப்பிள்ளையார் திருநாரையூர் நார சிவபெருமானுக்கு பூஜை பண்ணாரோ அங்க நாளைக்கு கும்பாபிஷேகம் காலையில 9 மணிக்கு மேல பாபாஜியுடைய கருணையால பாபாஜி தங்க மூலியமா நம்மளையும் அங்க ஒரு நாயின் சிறகாக மாணிக்க வாசகர் சொல்ற மாதிரி நம்மளையும் ஒரு பாபாஜி அங்க வச்சு அழகு பார்த்து நம்மளுடைய தொண்டு அங்க வாங்கினாரு. அதுக்கு பாபாஜிக்கு நன்றி. அதுக்கு உறுதுணையா இருக்கிற உங்களுக்கும் நன்றி. உங்களுக்கும் அந்த பலன் உண்டு. நான் இதை சொல்லுன்றதுக்காக சொல்ல பகிர்ந்துக்கிறேன், உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அது குறையாதான் நீங்க மன்னிச்சீங்க. நல்ல நாளைக்கு அந்த அபிஷேகம், நாளைக்கு அந்த இது நடராஜாவுக்கு அபிஷேகம், அங்க கும்பாபிஷேகம், நல்ல நாள். நாளைக்கு நீங்க எல்லாம் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. உங்களுடைய பிரார்த்தனையை பாபாஜி கிட்ட வைங்க. நீங்களும் அது மானசீகமா நினைச்சு அனுபவிங்க. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய.
நன்றி நன்றி கார்த்திகையா. மிகவும் அருமையாக இதை இன்றைய சத்சங்கத்தில் வந்த விடயத்தை சுருக்கமாக தோத்தீர்கள். அவ்வளவுதான் எங்களால் முடியும். அதை விட அந்த அந்த உலக உலகியலில் வந்த கேள்வியும் மிகவும் அருமையான பதில் பாபாஜியின் அருளினால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, சிவ அருளினால். அதைத்தான் நாங்கள் கூடுதலாக சிந்திக்க வேண்டும். மற்றது எங்களுடைய ஏதோ ஒரு உடலில், ஏதோ ஒரு வாழ்க்கையில் எங்களுக்கு அது உதவக்கூடிய விடயம். மற்றைய விடயம் நாங்கள் இந்த அகப்பூசையில் இதய கமலத்தில் என்ன மாதிரி சிவனை சிருஷ்டிக்கலாம் என்பதுக்குரிய படிமுறைகள். அதை நீங்கள் விரும்பினால் மீண்டும் கேட்டு அதை சித்தத்தில் பதிக்கலாமே தவிர அதை அந்த நிலைகளில் நாங்கள் இல்லை. அதை பயன்படுத்தக்கூடிய நிலைகளில் என்பது இங்கு பேராசிரியருடைய கருத்து, என்னுடையது அல்ல. ஆகவே அதை நாங்கள் கேட்போம், அதன் வழி நிற்போம். அதற்கு மேலாக பொல்லா பிள்ளையாரை கொண்டு வந்தீர்கள், அதை கேட்கும்போது நன்றாக இருந்தது, புல்லரித்து போனேன் கதியையா. அதாவது எங்களுடைய வேதாந்த சித்தாந்தங்களாகிய இரண்டு கண்களையும் கண்களாக சைவ சித்தாந்தத்தில் உருவாக்கப்பட்ட இந்த இரண்டு நூல்களும் பொல்லா பிள்ளையார் முன்தான் கிடைக்கப்பெற்றது. சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, வேதாந்தமாக இருந்தாலும் சரி, அதனுடைய தொடக்க புள்ளி. ஆகவே அதில் வேதாந்த நூல்கள் கிடைத்த அதை எடுத்த நம்பியாண்டார் நம்பி அவர்கள் அது இறை 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 அருள் மூலம் அவருக்கு அது கிடைத்து அங்கு இருக்கின்றது என்று அதை அவர் எடுத்து கொடுத்தார் உலகத்தில் இருக்கும் ஆன்மாக்களுக்கு. ஆகவே அந்த பொல்லா பிள்ளையாருடைய இடத்தில் நாளை கும்பாபிஷேகம் என்று சொன்னீர்கள், மிகவும் அருமை. ஆகவே எங்களுடைய ஒரு கண்ணுக்கு நாங்கள் ஒரு ஒரு கும்பாபிஷேகம் என்று சொல்வதென்றால் கண்ணுக்கு நாங்கள் ஒரு நீர் ஊற்றி அந்த கண்ணை குளிர்ச்சி செய்வது போல நாங்கள் உருவகித்து அதை பார்க்கலாம். கார்த்திகேயா சொன்னதை மிகவும் அருமையாக இருக்கின்றது. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நமஹ. இப்போது இறைவனையா இருக்கிறீர்கள், உங்களுடைய கருத்தை நீங்கள் இப்போது சொல்லலாம் இரண்டாவது கேள்விக்கு.
இரண்டாவது கேள்விக்கு வேணாலும் முதலாவது
முதலாவது கேள்விக்கையா, அந்த உலகியல் சம்பந்தமான கேள்வியா?
அதாவது ஒரு சாதகர் தனக்கு ஏன் பயம் ஏற்படுகின்றது, எப்படி தவிர்க்கலாம் என்ற கேள்விக்கு ஆணவத்தால் தான், அதாவது அகந்தையால் வந்த பயம் பயக்கத்தை உண்டாக்குகின்றது மாத்திரமல்ல, சைவ சித்தாந்த அடிப்படை கலையின் தெய்வீக குரல் என்று கூறப்பட்ட கலை இருமையில் இருப்பதால் தான் நடக்கின்றது. எனவே இருமையிலிருந்து ஒருமைக்கு நாங்கள் இதிலிருந்து விட்டு வர வேண்டும் என்ற கருத்து கூறப்பட்டது. அத்துடன் இறைபணிதான் என்பதை உணர்ந்து இறைபணி செய்தல் வேண்டும் என்றதும் விளக்கப்பட்டது. அதற்கு இரண்டு உதாரணங்கள், இருள் ஒளி நல்லது கெட்டது மூலம் சில விளக்கங்கள் தரப்பட்டது. எனவே இருமையை எமது அறிவு துற வேண்டும், அப்போதுதான் பயம் இல்லாது கிடைக்கப்பெற்றது. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம்.
நன்றி ஐயா, நன்றி இறைவனையா. இந்த ஒளித்தடங்களுக்கு இடையிலும் நீங்கள் உங்களுடைய முயற்சி மூலமாக உங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றீர்கள், அதற்கு நன்றி சொல்வோம். பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் ஓம் சிவாய.